ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதாந்த சாரம். எழுதினவர் பேரு சுவாமி சதானந்தர், சதானந்த யோகீந்திரர் சதானந்தர். இவருடைய வாழ்க்கைய பத்தி ஒன்னும் பெரிய விசாரம் தெரியல, யாரும் பண்ணல இல்லை முன்னாடி. இவருடைய கதை, வாழ்க்கை கதை என்னன்னு தெரியல. தெரிஞ்சாலும் ஒன்றும் பெருசாக முக்கியமாக இருக்க போகிறதுல. நமக்கு வாழ்க்கை கதை எதுக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சாதுக்களுடைய வாழ்க்கை கதை நம்மளுடைய பரம்பரையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுக்காத காரணம், ஜெகத்தை மித்தியான்னு சொல்லிட்டு அந்த ஜெகத்தில் நான் இப்படி வளர்ந்தேன் அப்படி பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம், முக்கியமான காரணம். அதில் இன்னும் அப்படி சரி அப்படி அந்த வாழ்க்கை கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சச்சரித்திரம் அப்படின்ட்டு சாதுக்களுடைய கதைகளை எதுக்கு நம்ம வந்து படிக்கணும், எதுக்கு எழுதுறாங்க, அதை எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல அம்சங்களை எடுத்துக்கிறதுக்கு. அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி போனாங்க அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டாலும் கூட, அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்த அந்த வைராகியத்தோட அம்சம், அவங்களுடைய வைராகியத்தினுடைய பெருமை, அவங்களுடைய வேகத்தினுடைய பெருமை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வைராகியத்தை, இருக்கிற வைராகியத்தை ஊது வளர்க்கறதுக்கு அப்படின்ட்டு, அதுக்குத்தான் அவங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு முக்கியமா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உபதேசம் பண்ணினாங்க, அந்த உபதேசம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த உபதேசத்துல உள்ள முக்கியத்துவம் நம்ம மகத்துவம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உபதேசத்துல மகத்துவம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம். அது சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த உபதேசங்கள்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல, ஏன்னா அந்த மாதிரி உபதேசங்கள், இந்த மாதிரி இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, படிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம், படிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களை எடுத்துப்போம். அவங்க இந்த உபதேசங்களை உபதேசத்துக்காக படிக்கிறது இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. புக் கிரிக்கெட் விளையாடுவோம் ஸ்கூல்ல எல்லாம், இப்படி எடுத்து பார்த்தா ஆட் நம்பர் எந்த பக்கம் இருக்கோ அது வந்து ஸ்கோர், 2, 4, 6 அப்படின்ட்டு ஜீரோ வரும், அவுட். சோ அந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஈவன் நம்பர் தான் ஸ்கோரா வச்சுப்பாங்க. 2, 4, 6 ஸ்கோர், 8 ஸ்கோர் இல்லாது 0 அவுட். இதுதான் புக் கிரிக்கெட்டோட நியமம். அந்த மாதிரி புக் கிரிக்கெட் விளையாடுவாங்க இவங்க. திறந்து பாப்பாங்க, பார்த்தா அங்க சாமி என்ன பேசியிருக்காரு அப்படி கண்ண மூடின்னு தொடர்ந்து வந்து, அந்த பதில் தனக்கு சாதகமா இருந்ததுன்னா, இது எனக்கு தான் சொன்னாரு அப்படின்ட்டு இப்படி ஏத்துக்கிறவங்களா தான் இருக்காங்களே தவிர, அந்த வாழ்க்கையுடைய அந்த அந்த உபதேசத்தை முக்கியமா முழுசா கடைபிடிக்கிறதா ஒருத்தரும் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சரி அப்படியே இருந்தாலும் அந்த அவசியம், அந்த உபதேசமானது நமக்கு முக்கியமா இருக்காது அப்படிங்கறதுக்கு காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் கிரமமா இல்லாததா இருக்கு. இந்த உபதேசங்கள், எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம், அவங்க பேசினது இவங்க பேசினதுன்னு எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டதா, வகைப்படுத்தப்பட்டதா இல்லாம இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம், முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல ஒரு உச்சகோடி சாது வந்திருப்பான், ஒரு உச்சகோடி சாதகன் வந்திருப்பான். அந்த சாதகனுக்கு ஏத்த மாதிரியான உபதேசத்தை கொடுத்திருப்பாங்க. ஒரு 10 தள்ளி போனா ஒரு அதம சாதகன் வந்திருப்பான், அவனுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு 10 மத்திய ரக சாதகன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு உபதேசம். இப்போ நம்ம உத்தம கோடி சாதகன் நினைச்சுன்னு நம்மள நாமளே முதல்ல அந்த உத்தமமான வேதாந்த கருத்துக்கள்ல நிலைப்பட்டு இருப்போம். கொஞ்ச தூரம் போன உடனே இதுதான் அப்படின்னு இப்ப கன்ஃபியூஷன் வந்துடும், எது சரி எது தப்பு அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான மருந்தை கொடுக்க முடியாது, அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்க முடியும், அவங்க சரீரத்துக்கு ஏத்த மாதிரியான மருந்து தான் கொடுக்கணும். இது அலோபதி மருந்து இல்ல, இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஆயுர்வேதம் மாதிரி, ஆயுர்வேதத்துக்கு அவங்களுடைய பிரக்ரியாவை, அவங்களுடைய சரீரத்தோட கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த அடிப்படை பிரக்ரியா, அவங்களுடைய பிரகிருத்தியை அனுசரிச்சு மருந்து கொடுப்பாங்க. மருந்து மூலியமாகவே பிரகிருத்தியை மாத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க ஆயுர்வேதக்காரங்க. அந்த மாதிரியான மருந்து வகை மாதிரி இது, அவங்களுடைய தகுதி அடிப்படையிலேயே நான் உபதேச விதி, ஞான உபதேச விதி அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லும் போது, இல்ல சாஸ்திரத்துல நீங்க வந்து எந்த எந்த சாஸ்திர கிரந்தத்தை எடுத்து படிக்கும் போதும், ச குருமேவாபிஹச்சேத் ஸ்ரோத்ரியம் பரம் நிஷ்டம்னு சொல்லி சொல்லும் பொழுது, அவன் குருவை போய் அடையறான்.
அவன் குருவைத்தான் அடைய வேண்டும், அவன் தான் குருவை அடைய வேண்டும் சொல்லப்பட்ட முறையில அவன் குருவை போய் அடையறான். அடைஞ்சவன் குரு என்ன சொல்றாரு, அங்க சனத்குமாரோடையும் நாரதருடைய சம்பாதத்தை எடுத்து படுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க நாரதர் போய் சொல்றாரு, உங்களை மாதிரி ரிஷிகள் முனிகள் கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பரம்பொருளை தெரிஞ்சா சோகம் தரத்தி ஆத்மவித்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மவித்து எந்த ஆத்மாய் உணர்ந்தவரோ, அந்த பரம்பொருளை உணர்ந்தவரோ, அவரு சம்சார சாகரத்தை இந்த சோகத்தை துக்கத்தை கடந்து போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு அதை நீங்க உபதேசிச்சு என்னை இந்த சோகத்திலிருந்து பாரம் தாரைத்து, இந்த சோகத்திலிருந்து என்னை அந்த பக்கம் கடத்தி விட்டுடுங்கோ அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கேட்ட உடனே என்ன உபதேசம் பண்ணணும், சரிப்பா வா உட்காரு, ஒரு ஆள் மாட்டிட்டியா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் நேரடியா ஆரம்பிக்கல. அவர் சனத்குமார் சொல்றாரு, சரிப்பா நீ என்ன உபதேசம், நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், ஏன்னா உபதேசம் எங்கேந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா உபதேசம் சிஷ்யனுக்கு எங்கேந்து தெரியுமோ அங்கேந்து ஆரம்பிக்கணும். அதனால அந்த உபதேசத்தை அவர் முறைய காமிக்கிறதுக்காக நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நான் இந்த வேதம் படிச்சிருக்கேன், அந்த வேதம் படிச்சிருக்கேன், 64 கதையை எல்லா கலையும் சொல்றாரு அவரு. இன்னைக்கு இது மாத்திரம் தான் தெரியாதவனே, சரி அங்கேருந்து நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கத்து கொடுக்குறாரு உபதேசத்தை. சோ இந்த பிரக்ரியா, இந்த முறையானது, இந்த கிரமமானது, இந்த மாதிரியான கேள்வி பதில் கிரந்தங்கள்ல நமக்கு பார்க்க முடியாது. அது அந்த கேள்வி பதில சொல்றவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அதையும் கூட நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அவங்க ஞானிகளா இருக்கும் பட்சத்தில் இப்ப அவங்க கொடுக்கிற பதிலானது முரண்பாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சாஸ்திரம் படிச்சிருந்த பட்சத்தில் அது முரண்பாடா இருக்கும்ன்ற அவசியம் இல்ல. ஒன்னொன்னும் பட்சத்தில் தான், இது வந்து காம்ப்ரமைஸ் தியரி. நம்மளது இந்த ஆட்சிக்கு பதில் அந்த ஆட்சி தேவல, அந்த ஆட்சிக்கு பதில் இந்த ஆட்சி தேவல, இப்படித்தான் எல்லாமே காம்ப்ரமைஸ் தியரியில தான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் காம்ப்ரமைஸ் தியரிய கொண்டு வந்துடும். மத்த எல்லா இடத்துலயும் இந்த காம்ப்ரமைஸ் தியரியானது இந்த பரவாயில்ல, ஒரு பட்சம் அவ்வளவுதானே, இது பரவாயில்ல, இவ்வளவு பரவாயில்லையே, அவ்வளவு பரவாயில்லையேன்னு இந்த ஏத்துக்கிற கூடிய நிலை வந்து மத்த எல்லா இடத்தையும் இருந்தாலும் ஒத்துக்கலாமா இருக்கும், ஆனா இந்த இடத்துல அது முடியவே முடியாது. இதுக்கு அது தேவலாம், அதுக்கு இது தேவலாங்கிற முறை இங்க சரிபட்டு வராது. அதனால சாஸ்திரத்துல பிரவிற்த்தி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய சித்தாந்தம். சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செஞ்சாச்சு நம்ம. இந்த சாஸ்திரத்துல பிரவிற்த்தி செய்யும் போது இந்த முன்னுக்கு பின் முரணான இந்த நிலை வந்து படிக்கிறவங்களுடைய கரக்கிரம பிராப்தி நமக்கு ரெண்டு பேருக்கும் அது சரிபட்டு வராது, இது வந்து நியாயமானது இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்வோம், சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னத்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஒரு முறை சொல்லியிருக்கு. இங்க இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி முறையில படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாங்கியம் படிச்சுட்டு அப்புறம் யோகம் படிச்சுட்டு அதுக்கு பேசிக்கலி அதுக்கு ஆதாரமா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற வியாக்கரணத்தை படிக்கணும். வியாக்கரணத்துல விசாரமானது திடப்படும் அப்படிங்கறதுனால, அது மாத்திரம் இல்ல படிக்கிற விஷயம் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அந்த விசார தாரைய, அந்த கிரமத்தை, அந்த முறைய நம்ம புத்தியில நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஏதோ சொன்னாங்க அப்படின்னு இல்லாம இதுதான் சொன்னாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். மாத்திரம் இல்ல இன்னொருத்தருடைய உதவி நாம நாடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற காரணமும் இருக்குதுல. அப்போ சாங்கியம், யோகம், அதுக்கப்புறம் நியாய வைசேஷிகம், அது தர்க்கமா படிப்போம், அதுக்கப்புறம் பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா, இதுதான் கிரமம் படிக்கிறதுக்கு. சாங்கியம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா பூர்வமீமாம்சைய ஒரு பூர்வ பட்சத்தோடைய, பூர்வ பட்சம்னா எதிர்பதம், எதிர்வாதி, அந்த எதிர்வாதியோட சித்தாந்தத்தை, இந்த மாதிரியான கிரமத்துல இருக்கிறவங்க தான் பொதுவா எதிர்வாதிகள். அன்னைக்கு அந்த மாதிரி சாங்கியர்கள், யோகிகள், அந்த மாதிரி அதையே வாழ்க்கையா கடைபிடிச்சவங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இவங்களை எல்லாம் வாழ வச்சுருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா சாங்கியவாதிகள் அப்படின்னு ஒரு வாதியும் இல்ல, யோகிகள் அப்படிங்கிற ஒரு வாதியும் இல்ல, இவங்களை எல்லாம் வாழ வச்சுருக்கிறது வேதாந்திகள் மாத்திரம்தான். வேதாந்தத்துக்கு பூர்வபக்ஷமான கிரந்தமா இதெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம, இதெல்லாம் வச்சிருக்கோம்னா இதை வாழ வச்சுருக்கோம் நம்ம. இதுக்கு கடைபிடிச்சு ஒரு பட்சம் வரைக்கும், ஒரு காலம் வரைக்கும் இந்த வாதிகள் இருந்திருக்காங்க. இப்போ இதுதான் கரெக்ட் அப்படின்னு பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒரு குமாரில பட்டர் இருந்தாரு, ஒரு மண்டன மிஷர் இருந்தாரு, அவங்க எல்லாம் வந்து எங்களுடைய சித்தாந்தம் கர்ம காண்டம் தான் சரி அப்படின்னு அந்த மாதிரி பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துல வேற யாருமே இல்ல, வேதாந்தத்தை தவிர, வேதாந்திகளை தவிர. அதனால அந்த கிரந்தங்கள் எல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்போ, அப்படி அந்த மாதிரி ஒருத்தரும் இல்ல, அவங்களே கடைபிடிக்கல, நம்ம எதுக்கு அதை கடைபிடிக்கணும், நம்ம கடைபிடிக்கிறதுக்கு படிக்கல. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருந்திருக்கு, இந்த சித்தாந்தத்துல இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு, இதுதான் இவங்களுடைய பிரச்சனை, இதனாலதான் இவங்களுடைய மோட்சமான தடைபட்டு போச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம மோட்சத்தை போயிட்டு இருக்கும் போது, மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது, சாதனையை செஞ்சுட்டு இருக்கும் போது, சாதனையில எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும், ஏன்னா இது என்னது, விசாராத்மகமான பாதை. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல் சூத்திரமே, அதாதோ பிரம்ம ஜிக்யாசா பிரம்மசூத்திரத்துல. அதோ பிரம்ம ஜிக்யாசா அத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவன் ஆனந்தர்யார்த்தம் எப்படிப்பட்ட ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாரம் பெருசா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனந்தர்யார்த்தம் எடுக்கணுமா இல்ல வேற எந்த ஆனந்தர்யம்னா இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கப்புறம் அப்படின்னா வேதத்தை படிச்ச பின்னாடி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் எடுக்கப்படாது. ஏன்னா வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட ஒருத்தனுக்கு வைராக்கியமானது வரலாம், அந்த வைராக்கியம் முதலிய குணங்கள் வந்தவனுக்கு இந்த கிரந்தத்துல பிரவருத்தி உண்டு, அவன் ஈடுபட முடியும், அவனுக்கு தகுதி வருது அப்படிங்கறதுனால அந்த வைராக்கியம் முதலிய சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற பார்ப்போம். அந்த சாதன சதுர்த்தியம் சொல்லப்படுற அவனுக்கு இந்த ஆத்த பிரம்ம ஜிக்யாசா. அடுத்தது அவன் செய்ய வேண்டியது பிரம்ம ஜிக்யாசா அப்படிங்கிற. பிரம்ம ஜிக்யாசானா என்ன? பிரம்ம அப்படின்னு சொல்லி சொன்னா நான், இன்னிலிருந்து வேதாந்தம் நம்ம படிக்கிற முடிக்கிற வரைக்கும் பிரம்மன்னு சொல்லி சொன்னா நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள ஒரு கிளி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. பிரம்மன் அப்படிங்கிறது நான், எங்கேயோ போய் அடைய வேண்டியதில்ல, ஏதோ போய் பிடிக்க வேண்டியதில்ல, அப்படிப்பட்ட அந்த நான் அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அந்த நான குறித்து ஜிக்யாசா அப்படிங்கிறது. ஜிக்யாசானா சமஸ்கிருதத்துல ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, சமஸ்கிருதத்துல அதுக்கு விருத்தி, அதுக்கு விக்கிரகம், விளக்கம், விரிவாக்கம், ஞாத்தும் இச்சா, ஞாத்தும் இச்சா அப்படிங்கிறது ஜிக்யாசா அப்படிங்கிற பதமா மாறுது. ஜிக்யாசாவானது அவனுக்கு உண்டாகணும். ஞாத்தும் இச்சா, ஞாத்தும்னா அறிய, இச்சானா ஆசை. ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, அவனுக்கு அறிய ஆசை வரணும் அப்படிங்கிறது. இனி அடுத்து பிரம்மத்தை அறிய ஆசை. இல்லாததை அடைய ஆசை உண்டாக முடியும், இருக்கிறத அடையறதுக்கு ஆசை உண்டாக முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆசை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், விசாரம் அப்படிங்கிறது தாற்பயம் அப்படின்னு அதனுடைய சாரமா எடுத்து விடுறாங்க. விசாரம் தான் பிரம்மத்தை குறித்து விசாரத்தில் ஆசை அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரம்மத்தை குறித்து விசாரம் செய்யறதுக்கு ஆசைப்படணும், இவர் பிரம்ம ஜிக்யாசா. அப்போ அந்த பிரம்ம ஜிக்யாசாவுக்கு இந்த விசாரத்துக்கு விசாரம் அப்படிங்கறதுக்கு ஆதாரமா அதை சொல்லணும். விசாரத்துக்கு விசாரத்துல பல நிலைகள் இருக்கு. ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தடவி பார்த்துட்டு ஒருத்தன் என்ன சொன்னா, இது யானைங்கிறது வாலு அப்படின்னா, யானைங்கிறது காலு தூணு மாதிரி இருக்கு காலு. இப்ப அவன் ஒன்னு ஒண்ணு சொன்னான், அதெல்லாம் தப்பா, யானைங்கிறதுக்கு அவன் கொடுத்த விளக்கம் தப்பா, சரியில்லை, தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா சரின்னு சொல்ல முடியாது, அது சரியில்லை தப்பும் இல்லாது. ஏன், யானைக்கான முழுமையான லட்சணம் இல்லாது, அங்க லட்சணமானது பொருந்தல. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா மானாதீனா மேய சித்தி மானசித்திச்ச லட்சணாத் அப்படின்னு தர்க்கசாஸ்திரம் சொல்றது. மேயமான பிரமேயமான பேயம்னு சொல்லி சொன்னா பிரமேயம், பிரமேயம்னு சொல்லி சொன்னா அறியும் விஷயம், அறிபடு விஷயம். அந்த அறிபடு விஷயமானது மான அதீனா, மானத்திற்கு அதீனமா இருக்கிறது, கட்டுப்பட்டதா இருக்கிறது. மானம்னா பிரமாணம், உபசர்கத்தை சேர்த்துருங்க. மா எல்லாத்திலயும் மேய பிரமேயம் பிர உபசர்க்கம், மானம் பிரமாணம், அப்போ உபசர்க்கம் பிரா சேர்த்துருங்க. பிரமாணம் அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமேய விஷயம் பார்க்கப்படும் விஷயம் எல்லாம் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு. பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ், சரியான ஞானத்தை அடையும் கருவி. அப்போ அந்த சரியான ஞானத்தை அடையும் கருவி மூலியமாக அவன் அந்த சரி அந்த விஷயத்தை அடைகிறான், அறிகிறான். இது கட்டுப்பட்டதாதான் இருக்கு விஷய ஞானமானது, இந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதாதான் இருக்கு விஷய ஞானமானது. அந்த பிரமாணமும் இது சரியான பிரமாணமா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், அந்த பிரமாணம் என்ன அப்படின்னு எப்படி தெரியும் எனக்கு? அந்த பிரமாணமானது லட்சணைக்கு கட்டுப்பட்டது. லட்சணா அப்படின்னு சொல்லி சொன்னா குறிப்பு, குறிப்புக்கு கட்டுப்பட்டது. இலக்கணம் அப்படிம்போம் தமிழ்ல, இலக்கணை அப்படிம்பாங்க, இது இலக்கணம் அப்படிம்போம். அந்த இலக்கணத்துக்கு அந்த இலக்கிய அந்த குறிப்புக்கு கட்டுப்பட்டது லட்சணம் அப்படிங்கிறது. அப்போ லட்சணம் பிரமாணம் பிரமேயம் அதுதான் முறை. ஃபர்ஸ்ட் லட்சணம் தயாரா இருக்கணும் எந்த பிரமாணத்துக்கோ, அந்த பிரமாணம் மூலியமாக பிரமேய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது சாங்கியர்கள் எல்லாமே இந்த விசாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு தான், பிரம்மத்தை இதுதான் அப்படின்னு நின்றுடுறாங்க. அவங்க அவங்களுடைய முழுமையான முயற்சியானது முழுமை அடையறது இல்ல, அவங்களுடைய முயற்சியானது முழுமையா இருக்கு, அவங்க அந்த ஞானத்தை அடையறதுக்கு தான் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தர்ம அதர்மத்துக்கு காரணமா, புண்ணியா புண்ணிய காரணம், புண்ணியம் அப்புண்ணியம்னா பாபம், புண்ணிய பாபத்துக்கு காரணமா அவங்களுடைய விசார சக்தி இல்லாம இருக்கிறதுனாலயோ இந்த தடையானது இருக்கிறதுனால அவங்களால முழுமையான ஞானத்தை அடைய முடியறதில்ல. அவங்களுடைய முழுமையான முயற்சியை கொடுத்தும் கூட முழுமையான ஞானத்தை அடைய முடியறதில்ல. அதனால இந்த 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 பாகமானது இந்த சாஸ்திரமானது இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனையுடையதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த பிரச்சனையில நாம ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி அந்த மாதிரியான விளக்கறதுக்குத்தான், அந்த மாதிரி அதை நீக்கிறதுக்குத்தான் அந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப அது பிரமாணம் இல்லாத சாஸ்திரமா அப்பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாது. அதுவும் பிரமாண சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்களும் பிரமாணம். பிரமாணம்னு சொல்லி சொன்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி, அதுவும் சரியான ஞானத்தை அடையும் கருவி. இப்பத்தான் அதை தப்புன்னு சொல்லிங்க, அப்ப சரியான ஞானத்தை அடையும் கருவி எப்படியா வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சரியான ஞானத்தை அடையும் கருவி ஆனா எதற்கு, எந்த ஞானத்தை அடையறதுக்கு, விஷயம் என்ன, விஷயமானது நான் அப்படின்னா அதுக்கு இல்ல. விஷயமானது சிருஷ்டி, சிருஷ்டிய பிரக்ரியாவை பத்தி விசாரம் பண்ணும்போது சாங்கியர்களுடைய அந்த அடிப்படையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோணும் வேதாந்திகள், நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து பஞ்சபூதம், பஞ்சபூத பிரகிருத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரை, தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்திரியங்கள் பூதங்கள்னு ஒரு சிருஷ்டி கிரமத்தை சொல்லுவான். அந்த கிரமத்தை நம்ம அப்படியே ஏத்துட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு யோகிகள் சாதனை முறையை பத்தி விசாரம் பண்றான். யோகச்சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறாங்க. அந்த சித்த விருத்தி நிரோதா, என்ன அலைகளை கட்டுப்படுத்துறது தான் யோகம் அப்படிங்கிறாங்க. அந்த என்ன அலைகளை கட்டுப்படுத்துறதோட முயற்சி முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத அதுக்கு அது நமக்கு பிரமாணமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு தர்க்க சாஸ்திரம் நம்முடைய புத்தி விகாசம் பண்றதுக்கு, விகாசம் ஆறதுக்கு, விசாரத்துடைய முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, விசாரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, தர்க்கத்துல முக்கியமான பாகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க என்ன சித்தாந்தத்தை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி அவசியம் இல்ல. அவன் திரவியம் குணம் கர்மம்னு பல வகையான விஷயத்தெல்லாம் பிரசன்ட் பண்ணிட்டு அப்புறம் விசாரத்தை ஆரம்பிக்கிறான். ஹே தூ அப்படின்ட்டு எதுல, அனுமான பாகத்துல. அந்த அனுமான பாகம் முக்கியம் நமக்கு. ஏன்னா விசாரம்னு சொல்லி சொன்னா அனுமானம் இல்லாம விசாரம் இருக்க முடியாது. அனுமான பிரமாணம், அனுமான பிரமாணம் இல்லாம விசாரம் இருக்க முடியாது. அந்த அனுமானத்துல ஹேத்து காரணமானது முக்கியம். காரணம் தான் ஒரு விஷயத்துல நம்ம வந்து பிரவர்த்தி பண்றதுக்கோ நிவர்த்தி பண்றதுக்கோ அடிப்படையா இருக்கு. ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுக்கோ ஈடுபடாம இருக்கிறதுக்கோ அடிப்படையா இருக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முறையானது, அந்த தர்க்க முறையானது நமக்கு உதவியா இருக்கு. காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணம் அல்லாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது காரணம் இல்ல, இதுக்கு இது காரணம் இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஹேத்துவா சொல்றது மாத்திரம் இல்லாம ஹேத்வா பாசத்தையும் சொல்றது. இதெல்லாம் காரணத்தை போன்று தோற்றமளிப்பது அப்படிங்கிறாங்க. காரணம் இல்ல, இதெல்லாம் காரணம் போல தோற்றமளிப்பது. அந்த மாதிரி பல வகையான காரணங்கள் உலகத்துல கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கற சாக்கு போக்கு எல்லாமே அந்த மாதிரி காரணம் தான். நம்ம உலகத்துல உபயம் பண்ற பல காரணங்கள், முக்கியமா எல்லா பல காரணங்கள், எல்லா காரணம் கொடுக்கற காரணம் எல்லாமே பொதுவா அந்த ஹேத்வாபாச வகையில வர்றதுதான். அப்போ அந்த முறையை எப்படி விசாரம் பண்றது, அது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவியா இருக்கு.